ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது திருப்பெருந்துறை சருக்கம். அதுல கொஞ்சம் பார்த்துட்டு கைலாசத்துக்கு காட்சி கொண்டு போறார். கைலாசத்துல பெருமான் இருக்கிறார். யக்ஷர்கள், வித்யாதரர்கள், கிண்ணர்கள், திரிமூர்த்திகள், 33 கோடி தேவர்கள், கணேசர், சுப்பிரமணிய சுவாமி, இவர்கள்லாம் அங்க இருக்கின்ற சாலோக சாமிப சாருப்பிய பதமுக்தி நிலையில் இருக்கின்ற அடியார் பெருமக்கள், இவர்கள் எல்லாம் பெருமானை அரகர கோஷமிட்டு வணங்கும்படியாக, பெருமான் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொழி பவள வெற்பன இடப்பாகும் கொள்ளும் மாமலையாளன் கூட வீற்றிருக்கின்ற கைலை மலை, அந்த கைலை மலைக்கு நம்மளை இட்டு செல்கின்றார் கவிஞர். பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழ நடமுயல்கின்றவர். பழமையான வேதங்களை முழுதுமாக உணர்ந்திருக்கின்ற தில்லைவாழ் அந்தனர்கள் அவர்கள் பலரும் தொழ நடம் முயல்கின்றவர் என்றால், நடனத்தினை செவ்வையாக செய்கின்றவர், பஞ்சகிருத்த நடனத்தினை பொன்னம்பலத்திலே செய்கின்றவர். கைலாச பதிதான் பொன்னம்பலத்திலே பஞ்சகிருத்திய ஆனந்தனர் புரிகின்றார். அவ்வாறு புரியும் பொழுது பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழுகின்றார்கள். பழமையான வேதங்களை முழுதுமாக உணர்ந்திருக்கின்ற அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அவரை தொழுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். தில்லைவாழ் அந்தனர்களை பத்தி நம்ம குருநாதர் திருவாசத்துல குறிப்பா தான் சொல்றார், நேரடியா சொல்லல, ஆனால் திருக்குவையாறுல வெளிப்படையா சொல்றார். திருக்குவையாறுல எப்படி சொல்றாருன்னா, ஆவா இருவர் அரியா அடி தில்லை அம்பலத்து மூவா இரவர் தொட நிற்கின்ற பெருமான். ஐயோ பாவம், அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிற திருவடியை 3000 பேர் பிடித்து தொட்டு தீண்டி வணங்கும்படியாக பெருமான் காட்சி தருகின்றார். ரெண்டு பேர் தேடி அறியாத திருவடி, ஒருவர் முடியை தான் தேடினார்னா அவர் முடியை அறியாதவர் அடியே அறிய மாட்டார் என்ற பொருளிலே சொல்றார். அவர் அடியை தேடினாலும் அறிய மாட்டாதவர் தான். இருவர் தேடி அறியாத அடியை சாமி என்ன பண்றாரு, 3000 பேர்ல யார் வேணா முறை வச்சு தொட்டுக்கலான்னு விட்டுட்டார். இன்னைக்கு யார் முறையோ அந்த தீட்சிதர் அந்த குஞ்சித பாதத்துல விபூதி வச்சு எடுப்பார், அந்த குஞ்சித பாதத்துல மலர் மாலைகளை சூட்டுவார், சாமி அவர்களுக்கு எளியராகி விட்டார் என்று தில்லைவாழ் சொல்றார். அந்த பெருமான் தான் கைலாயத்திலே விற்றிருக்கின்றான். பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழ நடம் முயல்கின்றவர், பொன்னம்பலத்திலே நடனத்தினை செய்கின்றவர். அவர் அந்த வெள்ளியங்கிரியிலே தன்னுடைய இரண்டு கரங்களிலே மானையும் மழுவையும் ஏந்திருக்கின்றார். மழு உழை கரமிசை கொண்டு, ஒரு கரத்திலே மழுவினை கொண்டு இன்னொரு கரத்திலே உழை என்றால் மான் மானினை கொண்டு, இடம் மருவிய கௌரி மகிழ்ந்திட தனது இடபாகத்திலே ஒட்டி கொண்டிருக்கின்ற கௌரி என்றால் வெண்மையான நிறம் கொண்டவள், வெள்ளை விளையர் என்று இருப்பவள். அந்த அம்பாள் மகிழ்ந்திட அவள் மகிழும்படியாக, விழை தகும் இரஜித பொங்கொழி விடுமுயர் கையிலை விலங்கலில், ஆசையை உண்டாக்குகின்ற வெண்மையான வெள்ளியினுடைய ஒளி, அந்த ஒளியினை உமிழ்கின்ற உயர்ந்த கைலாச மலையிலே, கையிலை விலங்கல் என்றால் மலை, கைலாச மலையினுடைய உச்சியிலே அழகுரு தபனிய மண்டபம், அதனிடையே அழகான ஒரு தங்க மண்டபத்திலே, பொன்னால் வெய்யப்பட்ட ஒரு மண்டபத்திலே அருள் கொடி இருந்தனர். அருளோடு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் சாமி. வந்து வெள்ளிமலையில உச்சியில அம்பாள் கூட ஒரு தங்க மண்டபத்திலே விற்றிருக்கின்றார், பொன் மண்டபத்திலே விற்றிருக்கின்றார். மதுமலர் கரமிசை கொண்டு நின் வழி வழி அடியவர் என்று தம் முதுமறை தெரிய மொழிந்து எதிர்முறை முறை முனிவர் வணங்கினர். வரிசையா வந்து முனிவர்கள் முறைப்படி விதிப்படி இறைவனை வணங்குகின்றார்கள். வணங்கும் பொழுது கையிலே தேன் சிந்துகின்ற மலர்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். வந்து பெருமானே, நாங்கள் எல்லாம் உனக்கு வழி வழி அடிமை என்று சொல்லி வணங்கின்றார். வழி வழி அடிமை என்பது எப்படின்னா, எனக்கு பிறப்பவர்களும் அவர்களுக்கு பிறப்பவர்களும் அடிமை என்பது ஒரு விதம், நான் எத்துணை பிறவி எடுத்தாலும் அத்துணை பிறவிலும் உனக்கு அடிமை என்பது ஒரு விதம், இந்த இரண்டு விதத்தினாலும் அடிமை என்பதனால வழி வழி அடிமைன்னு சொல்றாங்க. இந்த வழியிலும் அடிமை, இன்னொரு வழியிலும் அடிமை, என் பிள்ளை, என் பேரன், என் கொள்ளு பேரன் எல்லாரும் உனக்கு அடியவர்கள். அப்படி அடிமை சொன்னார் யாரு, அந்த நம்பியாரருடைய தாத்தாவாக இருக்கின்ற ஆரூரர். வழி வழி அடிமை சொன்னது அவ்வாறு சொன்னார். பின்னால் தன்னை அடிமை இவ்வாறு உணர்ந்தார் நம்பி ஆரூரர். அத்தா உனக்கு காளாயினி அல்லேரன் அல்லாமே என்று சொல்லும்போது, பெருமானே நான் உனக்கு முன்பும் அடிமை பின்பும் அடிமை எப்போதும் அடிமை என்று தான் எவ்வளவு பிரிவு எடுத்தாலும் பெருமானுக்கு அடிமையே என்பதை உணர்ந்து பாடினார். அவ்வாறு இரண்டு விதத்திலும் உயிரானது கடவுளுக்கு அடிமையாக இருக்கும், வழி வழி அடிமை என்று முதுமறை தெரிய மொழிந்து. இந்த உண்மை எங்கு இருக்கின்றது, பழமையான வேதங்களிலே இருக்கின்றது. உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு வழி வழி அடிமை என்ற கருத்து வேதங்களில் இருக்கின்றது. அதனால்தான் அந்த ஆவணத்தினை பழ ஆவணம் என்று சொல்வார்கள். ஆவணங்களிலே பழமையான ஆவணம் இது வேதம். அற்புத பழ ஆவணம் காட்டி ஆளதாக என்று சொன்னார். நம்பியவர் சொல்றார், சாமி காட்டின ஆவணம் அற்புத பழ ஆவணம், வியக்கத்தகுந்த பழமையான ஆவணம், வெரி ஓல்டு டாக்குமெண்ட், வெரி ஒண்டர்ஃபுல் டாக்குமெண்ட். அதான் வேதம். வேதம் எங்க சொல்லுதுன்னா, முப்புற அசுரர்களாலே நலிவுற்ற தேவர்கள் அக்னி முதல் விஷ்ணு வரையிலும் பெருமாள் தேசிட்டு விண்ணப்பிக்கிறார்கள், பெருமானே நீயே உயிர் கூட்டத்திற்கு தலைவன், நாங்கள் உயிர்களே என்று விண்ணப்பிக்கிறார்கள். வயம் பசவகா, நாங்கள் உயிர்கள், நீ பசுபதி என்று விண்ணப்பித்தவுடனே பெருமான் அந்த விண்ணப்பத்தை ஏற்று முப்புறங்களை இவர்களுக்காக எரித்தருள்கின்றான் என்பதனால உயிர்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு எப்படி அடிமை, அப்படிதான் நாமெல்லாம் சாமிக்கு, நாமெல்லாம் பெருமானுக்கு மீளா அடிமை என்று முதுமறை தெரிய வேதார்த்தம் மறைப்பொருளை உணர்ந்து சொல்கின்றார்கள் மறையவர்கள் எல்லாரும். மொழிந்து எதிர் முறை முறை வணங்கினர், விதிப்படி வணங்கினர், வரிசையாக வணங்கினர். முறை முறை என்று ரெண்டு முறை சொல்றிருக்கு, அது ஒவ்வொரு முறைக்கும் ஒரு பொருள் சொல்லணும். இது பரன் அருளை வழங்குவதென, இது என்றால் இந்த நேரம் இதான் சரியான நேரம். சாமி ஃப்ரீயா இருக்கிறார், அம்பாள்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கிறார், வேதங்களினாலே அந்த நாள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமி ரொம்ப வினயினா இருக்கிறார், புன்முருவரோடு இருக்கின்றார். இப்ப போய் நாம கேட்டா நம்ம கேட்டது கிடைச்சிடும் என்று பிரம்ம விஷ்ணு கூட வருகிறார்கள், இந்திரன் முதலில் வருகிறார்கள். அவங்க கேட்க போறது சுண்டைக்காயும் வெண்டைக்காயும் தான், அவள் முத்தியினை கேட்க போவதில்லை. ஆனால் இந்த சுண்டைக்காயை கெட்டு பெறுவதற்கு சாமி வெல் பிளீஸ்டா இருக்கிறார் அப்படின்னு பார்த்து வருகிறார்கள். இது தருணம் செவியறிந்து வருகிறார்கள், இது பரன் அருளை வழங்குவதென, இந்த நேரம் பெருமான் மகிழ்ந்திருக்கின்ற நேரம் என்று அறிந்து அரிபிரமர் எழுந்து, அதுவரையும் சும்மா இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் எழுந்து நம் பதநிலை பெற அருள். பெருமானே தொடர்ந்து நானே பிரம்மாவா இருக்கணும், நானே பிரம்மாவா இருக்கணும், எனக்கு பதவி எக்ஸ்டென்ஷன் வேணும்னு விஷ்ணு கேட்டுக்கிறார். இந்திரன் சொல்றார், பூமியில யாரும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிடாம பாத்துக்கங்க, என் பதவி ஆட்டம் காணாமல் என்று பெருமான் விண்ணப்பிக்கிறார்கள். யாரும் பெருமானே உன் திருவடி வேணும்னு கேட்கல, அதை சொல்றாங்க. நம் பதநிலை பெற அருள் என்று இரு பரிபுர கழக பண்ணினர், இரண்டு சிலம்புகள் அணிந்திருக்கின்ற திருவடிகளை வழங்கினார்கள். என்ன வீரத்தன்னன் இந்த வலது திருவடி, மெல்லிய பரல்கள் அணிந்திருக்கின்ற சிலம்பினை கொண்டிருக்கின்ற இடது திருவடி ஆகின்ற இரண்டு திருவடிகளையும் அவர்கள் வணங்கினார்கள். பரவரும் மணிகள் விளங்கிய பணவரவு அணி அரண் அங்கமும், பாராட்டுதலுக்கு கூட முடியாது. அப்படிப்பட்ட மாணிக்கங்கள் கொண்டிருக்கின்ற, தங்களுடைய படங்களிலே கொண்டிருக்கின்ற பெரிய சர்ப்பங்கள், கொடிய விஷத்தை கொண்ட சர்ப்பங்கள்லாம் அந்த சர்ப்பத்தினுடைய விஷமானது முற்றி போய் ஒரு மணியா ஆகுமா, அந்த மணி உலகத்திலே விளைகின்ற மாணிக்கத்தை விட மிக உயர்ந்ததா இருக்கும், கம்பேர் கூட பண்ண முடியாது, எவ்வளவு உயர்ந்தது மேட்ச் கூட பண்ண முடியாது, மேட்ச்லெஸ் மணி. பரவரும் சேர்த்து பார்த்து இது உயர்ந்தது என்று சொல்லக்கூட நான் கூசும், என்ன அதோடு இதனை சேர்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மாணிக்கங்களை தங்களுடைய சிறைசிலே கொண்டிருக்கின்ற பணம் என்றால் பாம்பினுடைய படம், அந்த பணமாகின்ற படத்தை கொண்டிருப்பதனால் பாம்புக்கு பணி என்று பெயர். தங்களுடைய படங்களிலே உயர்ந்த மாணிக்கங்களை கொண்டிருக்கின்ற, அரவுகளை அணிந்திருக்கின்ற அரண் அங்கமும், பரமேஸ்வருடைய வலதுபாக முழுக்க பாம்பு இங்கு அங்கு ஓடிட்டு இருக்கு. அம்பாளுக்கு அந்த பாம்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாம, ஏன் பொறாம, ரொம்ப காலம் கடுமையான தவம் செய்து கோடை காலத்துல பஞ்சாக்னி மத்தியில இருந்து குளிர்காலத்துல ஐஸ் குளத்துக்குள்ள இருந்து கடுமையான தவம் செய்து பரமேஸ்வருடைய ஒரு பாதியை தான் அடைய முடிஞ்சது. அந்த இடது பாகத்துல இருந்துகிட்டு அதிகபட்சம் என்ன பண்ணலாம், தன்னுடைய கையினால வலது தோளை அணைச்சுக்கலாம், அவ்வளவுதான், ஒட்டி என்ன வச்சிருக்கு அணைச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஆனால் ஒரு புண்ணியமும் பண்ணாம சாமியை ஆபிசார யாகத்துல சாமியை கொல்லணும்னு வந்த இந்த பாம்பெல்லாம், சாமி என்ன பண்ணார், அந்த பாம்பெல்லாம் நீங்க எங்கிட்டே இருங்கன்னு சாமியே கிராண்ட் பண்ணிட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணுது, தலையிலேருந்து காலுக்கு போகுது, காலிலேருந்து இடுப்புக்கு வருது, இடுப்புலேருந்து கழுத்துக்கு போகுது. அம்பாளுக்கு கோபமா இருக்குமா வராத, பொறாமையா இருக்குமா இருக்காத, தவம் செய்து பெருமானை சற்றே அணைத்திருக்கிறோம், இந்த பாம்பெல்லாம் பெருமான் திருமேனி மீது இங்கும் அங்கும் விளையாடி திரிகின்றன. அகலம் வளாய அரவு என்று அப்புறமா சொல்றார். அம்பாள் வந்து பொறாமைப்படும்படியாக பெருமானுடைய மார்பிலே இங்கும் அங்கும் செல்கின்ற பாம்பு, அகலம் வளாய அரவு. அந்த அரவு விளங்குகின்ற பெருமானுடைய அங்கம் வலது பாகமும், மருவிய தரள வடந்திகள் மதினுதல் மலைமகள் அங்கமும், நல்ல பொருந்திய முத்துக்களால் ஆகின்ற சங்கிலியை அணிந்திருக்கின்ற, எட்டாம் பிறை போன்றிருக்கின்ற நெற்றினை கொண்டிருக்கின்ற, மலைக்கு பிறந்த மலைவளர் காதலி பர்வத வர்த்தனை ஆகின்ற அந்த அம்பாளுடைய பாகமும் இடது பாகமும் ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வலது பாகம் சூரியனை போல பிரகாசிக்குது, இடது பாகம் சந்திரனை போல பிரகாசிக்குது, முழு நிலா போல இது இருக்குது, முழு சூரியனை போல அது இருக்குது. இரவியும் மதியும் இருந்தன எதிர் எதிர் இலகுதல் கண்டனர், ஹரஹர சிவசிவ என்றுளம் அயர் உற அழுதனர் அன்பினர். இந்த காட்சியை கண்ட அடியார்கள் எல்லாரும் ஹரஹரா சிவசிவா என்று தங்களை மீறி உச்சரித்து கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருக்கி அழுது கொண்டிருந்தார்கள். அடினார்கள், பாடினார்கள். பெருமானுடைய காட்சியினாலே அந்த இன்பச் சுமையை தாங்க முடியாது, அழுது கொண்டிருந்தார்கள். அடியொழி மரமென நொந்து பின் அவனியில் விழுவது ஒழிந்து நின் உடனுரை பெருமை வழங்குவது உளதுகொல் என நினை நெஞ்சொடு மடலவிழ் கடிகமள் ஐந்தரு மலர் பல முறை முறை சிந்தி முன் இடமிகுதன மகிழ் இந்திரன் இமயவர் எவரும் இறைஞ்சினரு. இந்திரன் முதல் தேவர்கள்லாம் அவர்கள் தகுதிக்கேற்ப பெருமானத்தில் என்ன விண்ணப்பம் செய்கிறார்கள்னா, அந்த தேவர்கள்லாம் புண்ணியத்தினாலே விண்ணுலகத்திலே சொர்க்கத்தை ஆள்பவர்கள். புண்ணியம் என்பது பேங்க் பேலன்ஸ் மாதிரி, செக் விட்டுட்டே இருந்தா எல்லா செக்கும் பாஸ் ஆகாது, திடீர்னு செக் பவுன்ஸ் ஆகிடும். அதுபோல புண்ணியம் குறைந்தால் பூமியிலே வந்து விழ வேண்டும். க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி என்று கீதாச்சாரியன் கீதையில சொல்றார். தேவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியாது, புண்ணியம் குறைஞ்சதுன்னா பூமிக்கு வர வேண்டுமே என்று சொல்லி அந்த துன்பத்தினால் அவருடைய இமையானது 15 நாட்கள் முன்பாக 15 டேஸ் நோட்டீஸ் இருக்கு அவங்களுக்கு. இமை அவர்களுக்கு என்ன ஆகும், துடிக்க ஆரம்பிக்கும். இதுவரையிலும் துடிக்காத இமை என்ன பண்ணும், 15 நாட்கள் முன்பாக துடிக்கும், திரும்ப பூமிக்கு போனோங்கிறது இண்டிகேஷன். அந்த நிலையில அவர்கள் என்ன சொல்றாங்க, பெருமானே நாங்க எத்தெத்துக்கோ எல்லாம் எதையோ தேடி ஓடி கடைசியில உன்னுடைய காட்சியை பார்த்து எங்களுக்கு பிறவி நோய் நீங்கள எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நல்ல புத்தி வந்து மீண்டும் பூமிக்கு போகாம உன்னு கூடவே சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய பதவிகளை பெற்று இந்த மெய்யடர்கள் வாழ்வதைப் போல எங்களுக்கும் அந்த நல்ல புத்தி கிடைக்குமா. முதலிலே பெருமானுடைய சிவலோகத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இச்சை ஏற்பட வேண்டும், அதற்கு தூய அறிவு வேண்டும். அந்த அறிவினை எங்களுக்கு வழங்குவாயாக என்று இந்திரமுதலே தேவர்கள் எல்லாம் பெருமானை வணங்குகின்றார்கள். அவர் வணங்கும் பொழுது தங்களுடைய வான நாட்டிலே இருக்கின்ற உயர்ந்த பஞ்ச தருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்தாரம் பாரிஜாதம் போன்ற அந்த மரங்களுடைய பொன்மயமான மரங்களை கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து வழிபடுகின்றார்கள். திண்டிரல் மிகுஞ்சிறிகையும் திகழ் பிரம்பும் கொண்டு அருகு நின்று குரு நந்தி அருள் கூற புண்டரிக மாது புவி மங்கையழில் சிங்கா அண்டரமடவார்கள் உலகன்னைபுரம் மன்ன. பெருமான் திருமுன் பாகவத்தர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு குருநாதனா இருக்கின்ற அதிகார நந்தி, குரு நந்தி, அகச்சந்தானத்திலே முதல்வராக விளங்குகின்ற நந்தியம்பெருமான். அவர் திரள் மிகுந்த ஒரு கத்தி குற்றுடை வாழையை செருகியிருக்கின்றார் அவருடைய இடையில. அது அவருடைய அடையாளமா, அவருடைய பெருமைக்கு அடையாளமா இருக்கு. அதை எடுத்து அவர் யாரையும் குத்த மாட்டார். அவர் வகிக்கின்ற பதவிக்கு அடையாளம் அந்த சூரியை அவர் மட்டும்தான் அணிவார். அந்த டோலியில் அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் கையில ஒரு பிரம்பு வச்சிருக்கிறார். சுரிகையைத்தான் பயன்படுத்த மாட்டார், பிரம்பை பயன்படுத்துவார். பிரம்பை எவ்வாறு பயன்படுத்துவார் கேட்டா, 33 கோடி தேவர்களும் வரிசையில் நிக்கலன்னா அவர்கள் எல்லாம் அப்படி தட்டி செல்லமா தட்டி வரிசையா இருங்க, சிங்கிள் ஃபைல்ல நில்லுங்க, இங்க ஒருவர் அங்க ஒருவர் நிக்காதீங்க, டபுள் கியூ ட்ரிபிள் கியூ எல்லாம் வேண்டாம், சிங்கிள் ஃபைல்ல நில்லுங்க என்று சொல்லி அப்படி தட்டுவார். எல்லையில்லாத சிவபுண்ணியம் கொண்டிருக்கின்ற அதிகாரநந்தியினுடைய கை பிரம்பினாலே அடி வாங்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் என்றே தேவர்கள் எல்லாரும் அந்த கியூ பிறழ்ந்து நிற்பார்கள். அவதான் அடிக்கட்டுமே, அந்த அடி வாங்கினா புண்ணியம் என்று பிரம்படி கொண்டு திளைப்பார்கள். யார் அவர், எங்க ஊர்க்காரர், திருவையாற்றுக்காரர். அந்த அதிகாரநந்தி அங்கு நிற்கின்றார். நெற்றியில் கண்ணர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேற்கொண்ட தம்பியாருளை பெற்றவர்கள் பிங்கன் தன்னருள் பெறுவார். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகியும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது கைலைமால் வரை என்று சேக்கடார் சொல்லுவார். நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோழர் நீரணி மேனியர் அநேகர் பரமேஸ்வருடைய சாரூபியத்தை பெற்ற எல்லையில்லாத கோடிக்கணக்கான முக்தான்மாக்கள் இருக்கின்றன. அந்த சாரூபிய முக்தியை பெற்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் தலைவரா இருக்கின்றார். நெற்றியில கண்ணும் 4 தோள்களும் நீரணிந்த திருமேனி கொண்டிருக்கின்ற சிவனை போலவே இருக்கின்ற அந்த அடியார்களுக்கு தலைவராக இருக்கின்றார். பெற்றமேற்கொண்ட தம்பிரான் அருளை பெற்ற அவர்கள் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தலைவரா சாமி நியமித்தாராம், பணி என்று மேற்கொண்டாராம், பதவி என்று மேற்கொள்ளவில்லை. எல்லாரையும் மேய்க்கிறத பணியாக கொண்டாரே என்று பதவியாக கருதவில்லை. அதான் அடக்கம். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகை கொண்டிருக்கிறார். சாமி இந்த கத்தியை பிடிச்சுக்கிறார். அந்த கத்தியை பிடிச்சிருக்கிறதுனால ரோஜாப்பு மாதிரி இருக்கிற அவருடைய உள்ளங்கை கன்று போய் சிவக்குமே தவிர கத்தி அவருக்கு தேவையில்லை. அவர் கத்தியை பயன்படுத்தி கைலைக்கு வந்தவர் இல்ல, புத்தியை பயன்படுத்தி கைலைக்கு வந்தவர், சிவனே வழிபடத்தக்கவன் என்ற நல்லறிவு கொண்டு வந்தவர். அவருக்கு கத்திய தேவையில்லை. அந்த கத்தியை தாங்குவதனால அவர் கை என்ன ஆகுது, கன்னி போகுது. அதை சேக்கடார் பார்த்து வருந்தார். மலர் கையில் சுரியை தாங்கி இருக்கிறார். பூ போன்ற கையில போய் கத்திய பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மலர் கையில் சிறுகையும் பிரம்பும் கற்றைவாறு சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அந்த நந்தியம்புரவான் காப்பது அக்கையிலேயும் ஆள் வரைதான். கைலாசமாகின்ற உயர்ந்த மலையை அவர் காத்து வருகின்றார். அவர் தான் அங்க என்ன, அவர் வந்து சொல்லுவாங்களே ஒரு நிறுவனத்துக்கு மேலான ஆபீசருக்கு என்ன பேரு ஆங்கிலத்தில், சீஃப் எக்ஸிகூட்டிவ். அவர் தான் கைலாயத்துக்கு யார் சீஃப் ஆபீசர் கேட்டா நந்தியம்பெருமான் தான், கமாண்டர் இன் சீஃப். அவர் வந்து பெருமான் அருகிலே இருக்கிறார். பெருமாட்டு அருகிலே யார் இருக்கின்றார்கள், பெருமாட்டு அருகிலே சரஸ்வதி இருக்கிறா, லட்சுமி இருக்கிறா, குறைவில்லாத அழகு கொண்ட தேவ ஸ்திரீகள் எல்லோரும் பெருமாட்டு பக்கத்தில் இருக்காங்க. பெருமாட்டு ஏதாவது வேலை கொடுக்க மாட்டாளா, இந்த வெத்தலையை மடின்னு சொல்ல மாட்டாளா, இந்த மருதானியை கொண்டு வான்னு சொல்ல மாட்டாளா, இந்த லிப்ஸ்டிக் எடுன்னு சொல்ல மாட்டாளா, இந்த நெயில் பாலிஷ் எடுன்னு சொல்ல மாட்டாளா, ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். அந்த ராஜா ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி பாகம் பிரியாள் ஒரு தொண்டு கொடுத்து நம்ம ஏவல் செய்ய மாட்டோமா என்று லட்சுமி சரஸ்வதி இந்திராணி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. பெருமான் பக்கத்துல நந்தியம்பெருமான் மட்டும்தான் இருக்கிறாரு, பெருமாட்டி பக்கத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. என்ன புண்டரிக மாது என்றால் மகாலட்சுமி, புவி மங்கை பூமாதேவி, எழில் சிங்கா அன்றர் மடவார்கள். அழகுல ஒத்தருக்கு ஒத்தர் குறைவே கிடையாது. அத்தனை பேரும் போட்டி போடுகின்ற நிரம்பி அழகு கொண்ட தேவகுல பெண்கள் எல்லோரும் அன்னைபுரம் மன்ன எல்லோரும் அம்பாள் பக்கத்தில் இருக்கிறார்கள். துண்ணு பல பூதகண நாதர் புடைசூழ நெருங்கி வருகின்ற பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. 108 கோடி ருத்ரகணங்கள் இருக்கின்றன கைலாயத்தில், 108 கோடி ருத்ரகணங்கள். அது கணத்திற்கு எண்ணிக்கை, ஒரு கணத்திலே எத்தனையோ கோடி கணக்கான வீரர்கள் இருப்பார்கள். மொத்த கணத்தினுடைய குரூப்பினுடைய எண்ணிக்கை தான் 108 கோடி. ஒவ்வொரு குரூப்லேயும் எண்ணில்லாத ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் கிண்ணரர்கள், கிண்ணர்கள்னா குதிரை முகம் கொண்டவர்கள், கிம் நரகா, இவர்கள் என்ன மனிதர்களா என்று வியக்கும் வண்ணம் மனித உடம்போடு முகம் மட்டும் குதிரை போல இருக்கும். மனிதர்களிலேயே குதிரை முகம் கொண்டவர்கள், மாட்டு முகம் கொண்டவர்கள், நரிமுகம் கொண்டவர்கள், நாய்முகம் கொண்டவர்கள், சிங்க முகம் கொண்டவர்கள், பறவை முகம் கொண்டவர்கள், கிளி முகம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கணும்னா தஞ்சாவூர் சசிமஹால் லைப்ரரியில போய் பார்த்தீங்கன்னா படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அப்பதான் நமக்கு தெரியும் அந்த கிளியை போட்டு பக்கத்திலே மனிதனையும் போட்டிருப்பாங்க. கிளி போலவே அந்த மனிதன் இருப்பான், நரி போலவே இருப்பான், குதிரை போலவே நீண்ட முகம் கொண்டவர், பன்றி முகம் கொண்டவர்கள், மனிதர்கள் எல்லா முகமும் இருக்கு. கிண்ணரர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள், கந்தர்வர் இசையிலே வல்ல, இவரெல்லாம் செமி காட்ஸ் சொல்லுவாங்க. புண்ணியத்தினாலே தேவருக்கு கீழ் இருப்பவர்கள், மனிதருக்கு மேம்பட்டு இருப்பவர்கள் கந்தர்வர்கள். கீத இசை பாட அவர்கள்லாம் பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மின்னுமுடி மண்ணினது வீசு திரை நன்னீர் என்ன ஒளிர் சாமரை எழுந்தழகு செய்ய. பெருமானுக்கு பெண்கள் எல்லாம் கவரி வீசுகின்றார்கள், பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும். அது வெள்ளை அலை போல அந்த சாமரை வீசுது தெரியுது. அதை பார்த்தா பெருமான் தலையிலே அணிந்திருக்கின்ற மின்னுகின்ற ஒளிமயமான கங்கை நதி, ஆகாச கங்கை, அந்த கங்கையிலே அலை தோன்றினால் வெள்ளையாத்தான இருக்கும். இங்க காசிக்கு இன்னும் சொல்லப்போனா கடுவால் பத்ரிநாத் கேதாரத்துல போய் கங்கையில உண்டாகின அலையை பாருங்க, கங்கைக்கு அலை வெள்ள விளையர்னு இருக்கும், வெண்ணிறையோடு கங்கை அலை பாயும். அந்த தலையிலே இருக்கின்ற கங்கை தான் கீழே இறங்கி வந்து விட்டதோ என்று அந்த கங்கையின் அலை பாய்வதை போல சாமரங்களை தொடர்ந்து வரிசையாக வீசுகின்றார்கள். அது எழுந்து அழகு செய்ய இந்த வள மல்கு சபை இன்னல் கட மண்ணும் தந்தை. இந்த வளப்பமான கைலாச சபையிலே உலக உயிருடைய துன்பங்களாம் கட சங்கல்பித்திருக்கின்ற அருள் புரிந்திருக்கின்ற உலக உயிர்களுக்கு ஜெகத் பிதாவாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தந்தையா இருக்கின்றவன் அந்த பரமேஸ்வரன். மணி மண்டலுரை தாண்டவ பதத்தோன், அழகான பூமியிலே இருக்கின்ற சிற்சபையிலே ஆடுகின்ற தூக்கிய திருவடியை கொண்டவன் தாண்டவ பதத்தோன். அந்த பெருமான் செந்தமிழின் வந்த சிவ ஞானாமுதுண்டாம் அந்தமில் அருட்களே ஆண்டருள வேண்டி. அவன் என்ன நினைத்தாரா, கைலாசபதி நாம் கைலாயத்திலே இருந்து கொண்டிருந்தது போதும், கொஞ்சம் பூமிக்கு போயிட்டு வருவோம் என்று நினைத்தாரா, கொஞ்சம் பிக்னிக்கா பூமிக்கு போயிட்டு வருவோம். பூமிக்கு எதற்காக போகணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். என்ன பர்பஸ்னா சிவ ஞான அமுது, சிவஞானமாகின்ற ஒரு அமுதம். அமுதம் என்பது பசியை போக்கின்ற உணவை போல இந்த பிறவி நோயை தீர்க்கின்ற ஒரு மருந்து. அந்த மருந்தாகின்ற சிவஞான அமுதத்தினை செந்தமிழிலே குடிக்கின்ற ஒரு வள்ளல், பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற ஞான அமுதத்தினை செவ்விய தமிழிலே திருவாசகமாக கொடுக்க போகின்ற ஒரு வள்ளல் அவரிடத்திலே. அத அமுது உண்டு ஆம், அவரிடத்திலே தோன்றும் வண்ணம் உண்டு ஆம் படி உண்டாகும் படி. திருவாதூருடைய திருவாக்கிலே திருவாசகம் தோன்றும்படி அவனை ஆட்கொள்ள வேண்டும், திருவாசகத்தை பிறப்பிக்க வேண்டும் கடவுள் முடிவு பண்ணார். இந்த திருவாசகத்தினாலே எண்ணில்லாத உயிர்கள் நம்மை வந்து அடையப் போகின்றன. ஆகவே அதற்கு துணையாக இந்த திருவாதவூர் அடிகள் அவர் திருவாக்கிலே திருவாசகம் தோன்றும் வண்ணம் அவரை செவ்விய முறையிலே செஞ்சவே சென்று ஆண்டு கொள்வோம் என்று முடிவு செய்து அந்தமில் அருட்கடலை எல்லையில்லாத அருட்களாக இருக்கின்ற நம்முடைய குருநாதரை ஆண்டுள்ள வேண்டி. நம்முடைய குருநாதரே கடவுளை போன்றவர் தான். நம்முடைய குருநாதர் எல்லையில்லாத அருட்கடலாக இருப்பவர். அந்த அருட்கடலாக இருக்கின்ற குருநாதரை ஆட்கொள்வதற்காக வந்தார். அவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கெல்லாம் அந்த அருளை வாரி வழங்குகின்ற அருட்கடலாக அவர் இருக்கின்றார். எப்படின்னா, மரலிலே இருக்கின்ற தேனை வண்டு மட்டுமே உண்ணும். வண்டினால் உண்டு உமிழ்ந்து தேனடையிலே இருக்கின்ற தேனானது மனிதருக்கு பயன்படும். அதே போல நம்முடைய குருநாதர் அவருடைய தகுதியினாலே கடவுளால் நேரடியாக ஆட்கொள்ளத்தக்கவர். கடவுளாலே நேரடியாக ஆட்கொள்ளப்படுகின்ற தகுதி கொண்ட நம் குருநாதரை செவ்விய முறையிலே கடவுள் ஆட்கொண்டு விட்டான் என்று சொன்னால், அவர் தேனை உண்ட வண்டு அந்த தேனை உண்வதைப் போல தான் உணர்ந்த சிவஞானத்தை உமிழ்கின்றார் திருவாசகமாக. அந்த திருவாசகத்தை மனிதர்கள் எல்லாம் நுகர்வார். ஆகவே உலகிற்கு பயன்பட வேண்டும் என்று கருதி நம்முடைய குருநாதரை ஆட்கொள்வதற்காக கைலாசநாதர் முடிவு செய்தார். முடிவு செய்து பூமிக்கு வரார். வரும்பொழுது அங்கிருக்கின்ற முத்த ஆன்மாக்களாக இருக்கின்ற சித்த புருஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாரு, நீங்கள் நான் மனித உருவம் பெறுங்கள், நான் பூமிக்கு ஒரு மனிதனாக போகின்றேன், சாமியே மனுஷனா தான் வரார், ஒளிசை மரணமாக போகின்றேன், எனக்கு ஏற்ப நீங்களும் என்ன பண்றீங்க, நீங்களா நாற்கரங்களோடு நெற்றியல் கண்களோடு நீரணி மேனியராக சிவசாரூபத்தோடு ஏகப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரா இருக்காங்க எல்லாரும், இந்த உருவத்தை ஒழித்து நீங்கள் சாதாரண மனிதர்களைப் போல உருவம் மாறுங்கள் என்று சாமி கட்டளப்பட்டார். அப்படிப்பட்ட 60,000 சீடர்களோடு கூட பெருமான் திருப்பரந்திரிக்கு வருகின்றான். மைத்த கடல் மன்னவர்கள் தம் உருவில் கருமையான கடலால் சூழப்பட்டிருக்கின்ற பூமியிலே வாழ்கின்ற மக்களுடைய உருவத்தை கொண்டு வம் வாருங்கள் என்று அத்தகைய பக்தர்கணநாதரை அழைத்து உயர்ந்த பக்தி கொண்டிருக்கின்ற கணநாதர்களை எல்லாம் பெருமான் அழைத்தான். அழைத்து உருமாற்றிக் கொண்டு சித்திதரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு நினைக்கின்ற சித்திகளை எல்லாம் தன்னுடைய தரிசனத்தினாலே வாரிய வழங்குகின்ற இம்மை மருமை பலன்களை வழங்குகின்ற உத்தம தேசிகராக இருக்கின்ற திருப்பெருந்துரை பெருமான் அந்த பெருமான சிறந்த வடிவம் கொண்டு உத்தம நெடுங்கையிலே ஓங்கலது நீங்கி உழிதோர் ஊழி உயர்கின்ற உத்தமமான மலைகளிலே உயர்ந்த மலையாகின்ற கைலாச பர்வதத்தை விட்டு நீங்கி ஒரு தெய்வீக பதியில் வந்தார் என்ற பலனை நிறுத்துவோம். கொன் எருழி தன் உருவு கொண்டுருவர் தேடும் பொன்னிடி எனஞ்சலஜம் மண்மிசை பொருந்த பன்னுமறை வல்லவர் பரிந்தடல் வளர்ப்பார் மண்ணுமொரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். கொன் என்றால் வலிமை, வலிமை பொருந்திய எருழி என்றால் பன்றி, வலிமை பொருந்திய ஒரு சுவேத வராகமாக பூமியினை சப்த பாதாளங்களை பிளந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடிச் சென்ற ஒருவர் காணாத திருவடியாகின்ற தாமரை பூமியிலே படும்படியாக, திருமால் தேடி அறியாத அந்த பாத தாமரையானது பூமியிலே படும்படியாக நடந்து வருகின்றார் பெருமான் திருப்பெருந்துரைக்கு. பொன்னடி எனும் ஜலஜம் என்றால் தாமரை, மண்மிசை பொருந்த எந்த இடத்துக்கு வந்தார், பூமியில வந்தாரு, எந்த ஊருக்கு வந்து சிட்டிலானாரு, பன்னுமறை வல்லவர், பன்னுதல்னா திரும்ப திரும்ப சொல்லுதல், ஆம்நாயம், வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அவ்வாறு எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கத்தக்க வேதத்திலே வல்லவர்களாகின்ற அந்தணர்கள் பரிந்து அழல் வளர்ப்பார்கள். அந்த நம்பியார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்தணர்கள்லாம் பெருமானுடைய அருளை கருதி அன்றாடம் ருத்ரோகமும் செய்கின்றார்கள் அந்த திருப்பெருந்துரையில. அவ்வாறு ருத்ரோகமும் செய்கின்ற மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதி, தெய்வீகம் புரிந்திருக்கின்ற வளப்பமான ஒரு பதியிலே வந்து சேர்ந்தார். அந்த பதி யாது என்று கேட்டால், இந்த பூமியிலே பிறவி என்ற கொடிய சமுத்திரத்திலே தப்ப முடியாது விழுகின்ற உயிர்கள் எல்லாம் சிவநாமம் என்ற ஒரு புனையினை பிடித்துக் கொண்டால் எந்த கரையிலே ஏறுமோ அந்த கரைதான் அந்த ஊர். நீங்கள் எந்த ஊரிலே பிறந்து ஐந்தெழுத்து உபதேசம் பெற்று இந்த பிறவி நோய் நீங்க வேண்டும் என்று அந்த ஐந்தெழுத்தையே புனையாக பிடித்துக் கொண்டு நீங்கள் வந்து கடைபிடித்து வந்தாலும் உங்களை பெருமான் திருப்பெருந்துரையிலே குருவனாக காட்சி கொடுத்து பிறவி நீக்க ஆட்கொள்வான் அப்படிங்கிற கருத்தை சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமம் எனும் நற்புனை பிடித்தார். நம்பு சிவம் நாமம் என்பது சிவனுடைய நாமமாகின்ற ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தாகின்ற நல்ல புனையினை பிடித்துக் கொண்டால் எம்பரன் எங்களுடைய மேலான கடவுள் அருட்கரையில் ஏற்று துறையாமல் முக்தியாகின்ற கரையிலே ஏற்றுகின்ற துறை திருப்பெருந்துரை. பிறவியாகின்ற கடலில் இருந்து சிவராமமாகின்ற அந்த ஓடத்தை பிடித்துக் கொண்டு அதை யார் ஒழுகுகின்றார்களோ பெருந்துரை பெருந்தோணி என்று சொல்வார். அந்த தோணியை பிடித்துக் கொண்டு யார் உகைக்கின்றார்களோ அவர்களை பெருமான் முக்தியாகின்ற கரைக்கு ஏற்றுகின்றான். அந்த கரைதான் திருப்பெருந்துரை. அருட்கரையில் ஏற்று துறையாமல் அம்புவி முழிந்துள்ளது பெருந்துரை அதன் பேர். உங்களுக்கு சொல்றேன் அந்த ஊரினுடைய பேரை, அந்த ஊருக்கு பேரே பொருத்தமான பேர். அந்த ஊருக்கு என்ன பேரு, திருப்பெருந்துரை. இந்த ராவணாக்கு என்ன சிறப்புன்னா, அருள் இல்லாமல் ராவணா வயல வராது. ஒரு பெரிய வைணவர், கல்வி கேள்வி ஒழுக்கங்களிலே சிறந்தவர். ஆனா அவருடைய புண்ணிய குறைவு நம்ம சாமி மேல அவருக்கு விரோதம், வேதங்களிலே வல்லவர். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் வேதங்கள்லாம் படிச்சது, இந்த ராவண்ணா மட்டும் வராது. மிகுந்த இனிமை கொண்ட எழுத்து இந்த ராவண்ணா தான். இந்த ராவண்ணா வர சொற்கள் எல்லாம் இனிமையான சொற்கள். சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், திருப்பெருந்துறை. அது ருத்ரன்னா உத்ரன்னு சொல்லும். அப்பதான் அழுதாரான், ருத்ரனை நான் துவேஷிச்சேனே, அந்த ருத்ரனுடைய நாமா என் குழந்தை வாயில வந்தா அது பிறவி நோய் நீங்கும், அது வாயில வராம சுவாமி பண்ணிட்டார். இது நான் கற்பனையா சொல்லல, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியவர். அந்த இனிமையான அந்த ரேபம் என்று சொல்லப்படுகின்ற ராவண்ணா இருக்கு, அது திருப்பெருந்துறை என்று மூன்று இடங்களிலும் சமமான இடைவெளி விட்டு வழங்குகின்ற இந்த சொல்லிருக்கின்றது. இதை விட இனிமையான ஒரு சொல் இருக்க முடியாது. ஆஸ்திரேலியால இருந்து ரெண்டு சிவனடியார்கள் மார்கழி உற்சவத்துக்கெல்லாம் பெருமானை வந்து வணங்குவார்கள் நடராஜாவை. அவர்கள் ஒரு முறை திருப்பெருந்துறைக்கு அடையன் அழைத்துக் கொண்டு சென்றேன். திருவாச பாலனன் சொல்லும் போதெல்லாம் கேட்டாங்க, பொருள் புரியலனாலும் உள்ளத்தை உருக்குது, இந்த ஊரோட பேரே மிக இனிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவங்க திருப்பெருந்துறை திருப்பெருந்து சொல்லி சொல்லி பழகினாங்க. ஏங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க, தப்பு இல்லாம சொல்லணுங்கிறதுக்காவா? அப்படி இல்ல, சொன்னா ரொம்ப சுவையா இருக்குது. சொன்ன ரொம்ப சுவையா இருக்கு. திருப்பெருந்துறை, பெருந்துறை அதன் பெயர் என்று சொன்னார். இந்த பூமியில எங்கு தோன்றி இருந்தாலும் ஒரு உயிர் பிறவிக்கு அஞ்சு பெருமானுடைய ஐந்தெழுத்து புனையாக கொண்டு அது பிறவிக்கிடலில் நீந்த முயன்றால் அந்த உயிரினை பெருமான் தன் திருவடியாகின்ற முக்தி கரைக்கு ஏற்றுகின்ற இடம் இந்த திருப்பெருந்துறை. ஆகவே திருப்பெருந்துறை தரிசியாது உயிருக்கு முக்தி கிடையாதுன்னு அர்த்தம். எம்பரன் அருட்கரையில் ஏற்று துறையாமல் அம்புவி முழிந்துள்ளது திருப்பெருந்துறை அதன் பெயர். பெருந்துறை என்று அதற்கு பெயர். அந்த ஈனமில் பெருந்துறை, ஈனத்தை இல்லையாக செய்கின்ற பெருந்துறை. ஏன் ஈனமில் பெருந்துறை சொன்னார்னா, அந்த பெருந்துறையும் பூமியில் தானே இருக்குது. அப்ப பூமியில ஒரு ஊர் தானே, பூமியில் இருக்குதுங்கிற குற்றம் அந்த பெருந்துறைக்கு கிடையாது. பெருந்துறை மட்டும் பூமியில் இருக்கின்ற சிவலோகம். பெருந்துறை என்பது பூமியில் இருக்கின்ற கைலாயம், பூமியில் இருக்கின்ற சிவலோகம். ஆகவே அதனை பூமியாக கருதக்கூடாது, பூமியினுடைய குற்றங்கள் அதனை தாக்காது. ஈனமில் பெருந்துறை என்பதின் ஆங்கர் காணமிகு புன்னைவளர் கந்தமுள்ள சந்தம் வானமுய சண்பக மறந்துகள் நரந்தம் தெனினம் முரண்டு செருந்திகள் பொருந்தி என்று தொடர்ந்து திருப்பெருந்துறையுடைய இயற்கை வளத்தையும் செயற்கை வளத்தையும் வர்ணிப்பார். அவற்றையெல்லாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். பெருந்துறை அதன் பேர் என்று அந்த எந்த பெயரை கேட்டாலே பிறவியான பகை நடுங்குவோம். அந்த திருப்பெருந்துறையுடைய பெயரை நினைத்து இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.